அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 29 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் வடக்கு மாகாண தேர்தல்களில் போட்டியிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை இன்று தாக்கல் செய்தது குறித்த செய்திக்குறிப்பு.
இந்த பெண்களுடைய பிரச்சனை தொடர்பாக தீர்வு காண முயற்சிப்பேன். அரசியல் எங்களுக்கு புதுசுதான், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அரசியல் பின்னி பிணைந்திருக்கு, நாங்கள் அதை விட்டு விலக்கி இருக்க இயலாது.
இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை திருத்தும் முயற்சிகளில் இந்தியா தலையிடக் கூடாது என்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி. தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி துவங்குவதற்கு எதிராக போடப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது பற்றிய செய்தி.
மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கி சுமூகமான நிலை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து பேடர் பயிற்சி கொடுத்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் மாக் டில் கண்டக்ட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் செய்யப்படல.
இந்தியாவில் 200 வருடங்களுக்கு முன்னர் இருந்த புரியினங்களின் மரபணு பன்முகத்தன்மை பெருமளவு குறைந்து விட்டதாக காட்டும் ஆராய்ச்சி முடிவு பற்றிய பேட்டி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சங்கீதா ராஜன், சாதாத்.
ஈராக்கின் மத்திய மற்றும் தெற்கு பகுதியில் குறைந்தது 51 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கார் குண்டு தாக்குதல்களுக்கு அல் குவைதா பொறுப்பு என்று உள்துறை அமைச்சகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. காலை நேரத்தில் பெரும்பாலும் ஷியா பிரிவினர் வாழும் பகுதியில் அங்காடிகள் மற்றும் மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் பலர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கின் சமூக கட்டமைப்பில் தீவிரவாதிகள் புகுந்துள்ளதையே இந்த தாக்குதல்கள் சுட்டிக்காட்டுகின்றன என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சகத்தில் வெளியாகியுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அங்கு மத குழுக்களுக்கு இடையேயான மோதல்களில் 3000 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர்.
ஒருபால் உறவுக்காரர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது என்றும் மாறாக அவர்கள் சமூகத்திற்குள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறியிருக்கின்றார். ஒருபால் உறவு செயல்கள் பாவம் மிக்கவையே ஒழிய ஒருபால் உறவு பாலியல் விருப்பு தெரிவு என்பது பாவமல்ல என்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒருவர் ஒருபால் உறவுக்காரராக இருக்கிறார், அவர் கடவுளை நாடுகிறார் என்றால் அவர் வாழ்க்கையில் பிழை காண்பதற்கு நான் யார் என்று போப்பாண்டவர் கேட்டிருந்தார். கத்தோலிக்க திருச்சபையில் பெண்களுக்கு கூடுதலான பங்களிப்பு வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும், ஆனால் பெண்களை மத குருக்களாக நியமிக்க முடியாது என்பதே திருச்சபையின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியிருக்கின்றார்.
ஆப்கானிஸ்தானிலிருந்து பன்னாட்டு படைகள் அடுத்த ஆண்டின் இறுதியில் வெளியேற தயாராகி வரும் நிலையில் அங்குள்ள பெண்களின் எதிர்காலம் ஊசலாட்டமாக உள்ளது என்று ஐநாவின் ஒரு அறிக்கை எச்சரித்துள்ளது. ஆப்கானிய பெண்கள் வன்முறை, வீடுகளில் தாக்கப்படுவது, நிர்பந்த திருமணம், பாலியல் வன்செயல், கல்லெறிந்து தண்டிக்கப்படுவது போன்ற அபாயங்களை மிக அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடும் என்று தமது அறிக்கையில் பெண்கள் புறக்கணிக்கப்படாமல் தடுப்பதற்கான ஐநாவின் குழு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்கள் சட்ட ரீதியாக புகார் செய்வதை உறவினர்கள் அடிக்கடி தடுக்க முடிவதையும் ஐநாவின் அந்த அறிக்கை விமர்சித்துள்ளது.
இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அதிகாரிகள் தங்களிடையே மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். மத்திய கிழக்கு சமாதான நடவடிக்கைகள் 3 முன் நின்று போனதிலிருந்து இவ்விரு தரப்பினரிடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கவில்லை. அமெரிக்க இராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி அளிக்கும் விருந்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன தரப்பினர் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்துவர். அடுத்தடுத்த சுற்றுக்கள் இதே வாரத்தில் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
நேபாளத்தில் கடந்த 4 புலிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு உயர்ந்துள்ளதாக அரசு நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. அரசு நடத்திய அந்த புலிகள் கணக்கெடுப்பில் 2009 முதல் அங்குள்ள புலிகளின் எண்ணிக்கை 63% உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் நேபாளத்தின் தெற்கு பகுதியில் வட இந்தியாவின் எல்லை வரையிலான 600 பரப்பளவில் பெங்கால் புலிகள் குறித்த இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நேபாளத்தின் அனைத்து தேசிய பூங்காக்களிலும் இந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்று இந்த கணக்கெடுப்பில் தெரிய வந்தது.
ஜிம்பாப்வேயில் வரும் புதன்கிழமை நடக்க இருக்கின்ற பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் கடைசி நாளான இன்று 89 வயதுடைய அதிபர் ராபர்ட் முகாபே அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது என போட்டியாளரான பிரதமர் மோர்கன் ஸ்வாங்கிராய் கூறியிருக்கின்றார். கடந்த இரண்டு அதிபர் தேர்தல்களையும் முகாபேயின் ஜானு கட்சி திருடி கொண்டு விட்டது என்றும் இம்முறை அவர்கள் அதனை செய்ய அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஸ்வாங்கிராய் கூறியிருக்கின்றார்.
But he's such a political opportunist that any given opportunity for him to take political advantage.
தன்னுடைய அரசியல் எதிரியுடனான வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டம் இந்த தேர்தல் என அதிபர் முகாபே தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்திருந்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தியின் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள வடமாகாண சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் சமர்ப்பிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வடக்கிலுள்ள 5 மாவட்டங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றது. இதை பற்றி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளராகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
மொத்தமாக 51 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 36 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். 2 போனஸ் சேர்த்து 38 ஆசனங்களை கொண்டதாக வரப்போகின்ற மாகாண சபை அமையும். இதில் நாங்கள் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னாரை சேர்ந்த 3 வைத்தியர்கள் போட்டியிடுகின்றார்கள். இவை தவிர முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 பெண்மணிகள் போட்டியிடுகின்றார்கள். அத்துடன் மன்னார் மாவட்டத்திலிருந்து ஒரு முஸ்லிம் வேட்பாளரும் களத்தில் இருக்கின்றார்கள். இவை தவிர பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வர்த்தகர்கள், ஆசிரியர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள், மன்னார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சட்டத்தன்மைகள் ஒரு சிலரும் கூட இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கின்றார்கள். 51 பெரும்பான்மையினர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது.
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த மாகாண சபை தேர்தலில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தவாறு முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேசன் அவர்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அவருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவாஜிலிங்கம் மற்றும் பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் வி ஆனந்த சங்கரி அவர்கள் போட்டியிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் சாதி அடிப்படையில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என குற்றம் சுமத்தி தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த 3 இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். வேட்பாளர் தெரிவில் அதிருப்தி தெரிவித்து சுயேட்சையாக போட்டியிடுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுபற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் மீண்டும் கேட்டேன்.
வேட்பு மனுக்களுக்கு போட்டி போட்டுக் கொண்டு நானா நீயா என்று சொன்ன ஒரு நிலையம் நிச்சயமாக இருக்கின்றது. தமிழ் சட்டத்திற்குள் வேட்பு மனுக்கள் கிடைக்காதவர்கள் இபிஆர் அளவுக்கு வருவதும், இபிஆர் அளவுக்குள் வேட்பு மனுக்கள் கிடைக்காதவர்கள் வேறு எங்காவது போவதும் போன்ற பல விடயங்களை கூட நாங்கள் இந்த முறை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதே சமயம் இந்த தமிழ் மக்களுடைய இணை பிரச்சனைக்கான தீர்வை முன்னெடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உள்ள ஆட்களும் இதற்கு தேவை. அந்த வகையில் நிச்சயமாக அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய திறமைசாலிகள் ஓரளவுக்கு இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் முழுமையாக என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இருந்தாலும் கூட சில சில இடங்களில் இப்படியான மனஸ்தாபங்கள் வந்திருக்கின்றது நான் நம்புகின்றேன். வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட பிற்பாடு அவை எல்லாம் மாற்ற முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற 3 பெண்களில் ஒருவராகிய அனந்தி சசிகரன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான நோக்கம் என்ன என கேட்டேன். இவர் விடுதலை புலிகளின் முன்னாள் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளர் எழிலன் அவர்களின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒரு நாள் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் பெண்களும் சிறுவர்களும் நீங்க பாத்தீங்களா தெரியும். இன்று வர இந்த அபலைகள் இந்த பிரச்சனைகளுக்கு அமைப்பு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எவருமே குரல் கொடுப்பதற்கு இல்லை. இந்த பெண்களுடைய பிரச்சனை தொடர்பாக தீர்வு காண முயற்சிப்பேன். அரசியல் எங்களுக்கு புதுசுதான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அரசியல் பின்னி பிணைந்திருக்கு. நாங்கள் அதை விட்டு விலத்தி இருக்க இயலாது. இன்றும் நாங்கள் கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக இன்னொருவர் வந்து எங்களோட பிரச்சனைக்கு தீர்த்து தரப்போ இனமண்டி இல்லை. ஆனபடியால் நாங்களே எங்களோட பிரச்சனைகளை தீர்க்க வேணும் என்ற ஒரு உறுதியோடையும் யாரையும் நம்பி பிரயோசனம் இல்லை என்ற இதோடையும் தான் நாங்கள் இந்த அரசியல்ல நான் இறங்கி இருக்கிறேன்.
என்றார் அனந்தி சசிகரன் அவர்கள். இந்த தேர்தல் குறித்து கருத்து வெளியிட்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்,
வடமாகாண சபை ஊடாக அல்லது 13 திருத்த சட்டத்துக்கு ஊடாக எங்களுக்கு தெரியும், எங்களுக்கான முழுமையான அதிகாரம் இதுக்குள்ள இல்லை என்று தெரிஞ்சாலும் கூட எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை காணுறதுக்கு குறிப்பாக சர்வதேச சமூகம் எங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு இந்த தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது
என கூறினார். வவுனியா மாவட்டத்தில் சிறிது காலம் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த முன்னாள் நகரசபை தலைவர் ஜி டி லிங்கநாதன் அவர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்.
60 மேற்பட்ட இந்த பிரச்சனையை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முடிச்சுதான் ஆகணும் என்றால் மக்கள் இனி தாங்கிக் கொள்ற நிலைமையில இல்லை. எனவே எல்லாமே இழந்து இருக்கின்ற இந்த தமிழ் மக்களின் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு இந்த மாகாண சபையின் ஊடாக முடிந்ததை செய்வதற்கான ஒரு நோக்கமாகவும் நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்கிறோம்
என்றார் ஜி டி லிங்கநாதன் அவர்கள்.
வவுனிய செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கை அரசு 13 அரசியல் சட்ட திருத்தத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை குறைக்க மற்றும் ஒரு அரசியல் சட்ட திருத்த முயற்சி ஒன்றை எடுத்துள்ள நேரத்தில் இந்த முயற்சிகளை தடுக்க இந்தியா தலையிடக்கூடாது என்று கூறி ஆர்ப்பாட்டங்கள் இன்று இலங்கையில் நடந்துள்ளன. இதேபோல இலங்கையில் மாகாண சபை முறைக்கு எதிராக கண்டி ஜனதா மாளிகை வளாகத்திலும் முக்கிய பௌத்த அமைப்புகள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தன. மேலதிக தகவல்களுடன் ஜெயபிரகாஷ்.
டென்மார்க் இந்தியாவிட்ட அவபோத வேவா தேவந்த ராஜ்யாக்கோ இந்தியாவ
26 முன்னர் இதே தினத்தில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி ஜெயா ஜெயவர்தனவுக்கும் இடையே கைச்சாத்தான இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராக கொழும்பில் இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்று இன்று நடந்தது. தேசிய அமைப்புகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடந்த இந்த போராட்டத்தில் பௌத்த பிக்குகள் உட்பட கடும்போக்கு தேசியவாத அமைப்புகளைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் அரசாங்கம் அமைத்திருக்கின்ற நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் நடவடிக்கைகள் வடக்கு மாகாண சபை தேர்தலுக்கு முன்னர் முடிக்கப்படாவிட்டால் தேர்தலை பிற்போட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளர் முசாமில் அவர்களிடம் மேலதிக விவரம் கேட்டேன்.
தமிழ் மக்களுக்கோ அப்படி தென் மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களுக்கோ யாருக்குமே இதுல ஒரு சேவை நடக்கல. 13 அரசியல் திருத்தத்தின் மூலமாக இனிமேல் இதை எடுத்துட்டு போயிட்டு இதுல இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது.
இந்த தீர்வு திட்டம் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்வு திட்டம். பெரும்பான்மை சிங்கள பௌத்த கடும்போக்காளர்கள் இன்று நடத்தியிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அந்த மக்களுக்கு அரசாங்கம் உறுதி செய்திருந்த அந்த குறைந்தபட்ச அதிகார பரவலாக்களை கூட பறித்தெடுக்கின்ற செயல் இல்லையா?
இல்லை, உண்மையிலும் அப்படி இல்லை. ஏன்னா இது வடக்கு கிழக்கு பிரச்சனைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு இன்னைக்கு முழு நாட்டிலையும் இது இருக்கு.
சரி, இப்ப நாடு முழுக்க மற்ற மாகாண சபைகளில் இருக்கின்ற மக்கள் இந்த உரிமைகளை அதிகாரங்களையும் அனுபவித்துக் கொண்டு வருகின்ற போது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் மட்டுமே இந்த உரிமையை அனுபவிக்க கூடாது.
நாங்க சொல்றது தென் மாகாணத்துக்குள்ள அதிகாரம் கிழக்கு மாகாணத்துக்குள்ள அதிகாரம் இப்ப பயன்படுத்தாத காணி போலீஸ் உட்பட இந்த அதிகாரங்களை கொடுக்க தேவையில்ல. வடமாகாணத்துக்கு மத்த அதிகாரத்தை கொடுத்ததுக்கு வடமாகாண தேர்தல் வச்சால் வடமாகாணத்துக்கு கோஆபரேட்டிவ் வடமாகாணத்துக்கு அவங்களோட அபிவிருத்தி வேலைகள் செஞ்சு கொள்ள தேவையான அதிகாரம் கொடுத்ததுக்கு பரவாயில்ல. ஆனா இந்த பிரிவினைவாதிக்கு சப்போர்ட் கொடுக்குற காணி போலீஸ் அதிகாரத்தை வடமாகாணத்துக்கு மட்டுமில்ல ஒரு மாகாண சபைக்கும் தேவையில்லைன்னு தான் நாங்க சொல்றோம்.
அரசாங்கம் ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்திருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது அந்த தெரிவுக்குழுவில் தானே இந்த தீர்வு திட்டங்கள் பற்றி எட்ட வேண்டும். அதற்கிடையில் கடும்போக்கு பேரினவாத கட்சிகள் இப்படியான ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்திற்கு கொடுப்பது சரியான நியாயமான தீர்வு திட்டத்தை பெற முடியாமல் செய்யும் செயல் அல்லவா?
தெரிவுக்குழுக்கு இது தீர்மானம் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு டிஎன்ஏ தெரிவுக்குழுக்கு வரதில்லை, முஸ்லீம் காங்கிரஸ் வாரங்க இல்லை, யூஎம்பி வாரதில்லை. இவங்களுக்கு தெரிவுக்குழுக்காலையும் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்க தேவையில்லை. இவங்களுக்கு வேணும் இந்த பிரச்சனையை இப்படியே வச்சுட்டு போக மட்டும்தான். அதனால தான் நாங்க சொல்றோம் தெருவுக்குள்ளால எடுக்கிற தீர்வை சுருக்கடுங்க. சும்மா தெருவுக்குழு காலத்தை தள்ளி தள்ளி போக தேவையில்லை. ஆனா நாங்க இன்னைக்கு இந்தியா எம்பசி முன்னுக்கு போயிட்டு சொன்னது இந்தியா எங்கட பிரச்சனைய தீர்வு காண்றதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அப்படி இல்லாம இந்தியா இதுக்கு மெனன் வந்து சரி வேற யாராவது வந்து தடை செய்ய தேவையில்லைன்னு தான் நாங்க கூறணும் இன்னைக்கு
என்றார் தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடகச் செயலாளர் முசமிலு.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். சொத்து வழக்கு ஒன்றில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் பிரதம நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு நீதிமன்றம் ஒன்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பில் உள்ள சந்தேஷியாவின் நீதிமன்ற செய்தியாளர் கே சுதயகுமார்.
சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த தவறியதாக குற்றம் சாட்டி பதவி நீக்கப்பட்ட தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு எதிராக ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்று 3 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்குகளை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலபிட்டிய எதிரியாக குறிப்பிடப்பட்டிருந்த முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 16 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார். நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க சொத்துகள் மற்றும் உடைமைகள் தொடர்பான சட்டத்தின் கீழ் வருடாந்தம் தனது சொத்துகள் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்த கடமைப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஆயினும் 2010, 2011 மற்றும் 2012 ஆண்டுகளில் முன்னாள் தலைமை நீதிபதி அரசாங்கத்துக்கு வழங்கிய சொத்துகள் தொடர்பான அறிவித்தலில் தேசிய அபிவிருத்தி வங்கியில் தனக்கு சொந்தமான 2 வங்கிக் கணக்குகள் தொடர்பான விவரங்கள் வெளிப்படுத்த தவறியுள்ளதாக ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றத்தை புரிந்துள்ளதாக தெரிவித்த ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் எனவே அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குற்ற பத்திரிகைகளை கையளிப்பதற்காக முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்கவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 16 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய செய்திகள். தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் மின் உற்பத்தியை தொடங்குவதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கொன்றை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
சென்னை உயர்நீதிமன்றம் கூடங்குளம் அணுமின் நிலைய எதிர்ப்பாளர்களின் இரு மனுக்களை இன்று திங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறது. பூ உலகின் நண்பர்கள் எனும் சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்த பொறியாளர் சுந்தரராஜன் கூடங்குளம் அணு உலை இயங்க உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் அங்கு மின்சார உற்பத்தியை தொடங்க இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதித்தது தவறு, எனவே அவ்வுத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாத நிலையில்
மேல் நடவடிக்கை எதுவும் கூடங்குளத்தில் அனுமதிக்கப்படக்கூடாது என்று கோரியும்
இரு வழக்குகள் தொடர்ந்திருந்தார். நீதிபதிகள் ஆர் கே அகர்வால் மற்றும் சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இரு மனுக்களையும் தள்ளுபடி செய்தது. தான் தொடுத்த வழக்குகள் குறித்து சுந்தரராஜன் கூறுகிறார்.
உச்ச நீதிமன்றம் தன்னுடைய மே 6 தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் வந்து ஒரு 15 பரிந்துரைகள் கொடுத்திருக்காங்க. அந்த 15 பரிந்துரைகளையும் நீங்க வந்து ஆரம்பிக்க பிஃபோர் கமிஷனிங் ஆஃப் த பிளான்ட் வந்து நீங்க வந்து செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உத்தரவு அவங்க வந்து மீறி செயல்பட்டனால அதை ஏற்று நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். ரெண்டாவது வழக்கு என்ன போட்டோம்னா 15 பரிந்துரைகளும் முடிக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது, ஃபர்தர் கமிஷனிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டோம். இந்த ரெண்டு வழக்கும் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி போட்டனால உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் தலையிட முடியாது, நீங்க உச்ச நீதிமன்றம் போங்கன்னு சொல்லியிருக்காங்க.
எம்மாதிரியான நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை?
ஒரே ஒரு அணு உலை ஒரு நாளைக்கு இயங்குறதுக்கு கிட்டத்தட்ட 650 கோடி லிட்டர் தண்ணி கடல்லேருந்து எடுத்து அது சூடாகவும் கதிர்வீச்சன்மையும் கொண்டே திருப்பி கொண்டே கடலை கொண்டே கொட்ட போகிறாங்க. ஸோ அவ்வளோ தண்ணியை வந்து நீங்கள் எடுத்து திருப்பி கடலை கொண்டே சூடாக கொட்டினீங்கன்னா கடற்கரையில் இப்போ கொட்டுறாங்க. அந்த பகுதிகளுக்கு நிச்சயமாக மரைன் வெல்த்து ஈக்காலஜிலாம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து ஒரு க்ளோஸ்டு பைப் மூலமாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டே கொட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன பரிந்துரையை கூட இவங்க நிறைவேற்றலை. கடலுக்குள்ளேருந்து உள்ளே போகிற தண்ணி திருப்பி வெளியே வந்து ப்ளஸ் 7 டிகிரி செல்சியஸ் வரை கொட்டலான்னு சொல்லி சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 29 டிகிரியில் உள்ள போச்சுன்னா வெளியே வந்து கொட்ட வந்து 36-37 வரைக்கும் வந்து கொட்டலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அதை பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு எதுவும் இருக்குது. மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செஞ்ச மனுவில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எல்லா பரிந்துரைகளையும் முடிச்சுட்டோம், அந்த ஆன்லைன் கண்டினியூஸ் மானிட்டரிங் மட்டும் நம்ம முடியலை, இட் வில் டேக் சம் டைம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எல்லா பரிந்துரைகளையும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து கமிஷனிங் போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கி சுமூகமான நிலை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து பேடர் பயிற்சி கொடுத்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் மாக் ட்ரில் கண்டக்ட் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அவங்களையும் நீங்கள் கான்ஃபிடன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் செய்யப்படல. இன்னொரு பக்கம் ஃபுகுஷிமா விபத்துக்கு அப்புறம் போடப்பட்ட உயர்மட்ட குழுவோட 17 பரிந்துரைகள் அதையும் முழுசாக முடிக்கலை. எதுவுமே ப்ரிப்பேர் ஆகாமல் எதுவுமே பண்ணாமல் திரு திருப்பி போய் ஆரம்பிச்சிருக்காங்க.
இன்றைய தீர்ப்பு பற்றி சுந்தரராஜன் குறிப்பிட்டார்.
உயர்நீதிமன்றமும் நீங்கள் வந்திருக்க பாயிண்ட்ஸ்லாம் தப்புன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் டீல் பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மூத்த வழக்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை கேட்டாங்க, நான் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரட்டும் சொல்லி உட்காந்துருப்பீங்களா நீங்கள், உங்களுக்கு அது பொறுப்பு இல்லையா, நான் 10 லட்சம் மக்கள் உங்களுக்கு நிற்பாங்கன்னு சொல்லி சொல்லி அவங்க வாதமாக சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து இதில் தோண்டு விடாமல் நாங்கள் வந்து இது உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இந்த வாரத்தில் அங்கே உச்சநீதிமன்றத்தில் வந்து ஃபைல் பண்ணுறோம்.
கூடங்குள மன உலைக்கான உதிரி பாகங்களை வாங்கியதில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் கூறி மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐயின் விசாரணை கோரி பூ உலகின் நண்பர்கள் தாக்கல் செய்திருக்கும் வேறொரு வழக்கு இன்னமும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இவை தவிர கூடங்குளத்தில் போராடி வரும் மக்கள் மீது தொடரப்பட்டுள்ள 152 வழக்குகளை திரும்ப பெற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஆணையிட்டும் அது இன்னமும் செயல்படுத்தப்படவில்லை என புகார் கூறி வழக்கறிஞர் புகழேந்தி தொடர்ந்திருந்த வழக்கின் மீது அளித்த தீர்ப்பில் நீதிபதிகள் அகர்வால் மற்றும் சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அதே அமர்வு உச்சநீதிமன்றம் அணு உலை திறக்கும் முன்னர் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதால் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக அம்மக்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறது.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். இன்று உலக புலிகள் தினம். இந்தியாவில் அழிந்து வரும் புலி இனத்தை காக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வரும் வேளையில் புலிகளின் மரபணு குறித்த ஆராய்ச்சி அறிக்கை ஒன்று கடந்த 2 நூற்றாண்டுகளில் புலி இனத்தின் மரபணு பன்முகத்தன்மை பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியை கார்டிஃப் பல்கலைக்கழக பேராசிரியர் மைக் புரூஃபர்ட் மற்றும் பெங்களூரின் உயிரியல் விஞ்ஞானத்துக்கான தேசிய கவுன்சிலைச் சேர்ந்த டாக்டர் உமா ராமகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த ஆய்வறிக்கை குறித்து உமா ராமகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மியூசியம் ஸ்கின்ஸ்ல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா டிஎன்ஏ ரொம்ப நாளைக்காக இருக்கும், சோ அது ஸ்டேபிள் ஆயிருக்கும், இட் டசன்ட் டீக்ரேட். சோ 200 இயர்ஸ் முன்னாடி இருந்த டைகர்ஸ்ல இருந்து பிரிட்டிஷ் மியூசியம்ல இருந்து ஸ்கின்ஸ் இருந்ததோ டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா இப்போ புலி இருக்கிறது அப்போ 200 இயர்ஸ் முன்னாடி புலி கம்பேர் பண்ணா இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ஓல்ட் புலி ரொம்ப வேரியேஷன் ஜாஸ்தி இருக்கு.
மரபணு வந்து வித்தியாசமா இருக்கு. இப்போ முன்ன இருந்த புலிகள்கிட்ட இருந்த இந்த மரபணு பன்முகத்தன்மை, அதாவது ஜெனட்டிக் வெரைட்டி, இப்போ இல்லைங்கிறீங்க. இதனால் வந்து இப்போ இருக்கிற இப்போ இந்தியாவில் இருக்கிற புலிகளை பாதுகாக்கிறதுக்கு எடுக்கப்பட்டு வர்ற முயற்சிகள் ஒன்றும் பலன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் நினைக்கிறீங்களா?
இல்லை, அந்த மாதிரி இல்லை. பட் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பண்ணினாக்கா ரோட்ஸ் டவுன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஹேபிட்டாட் இன்னும் குறைச்சிடும். அப்புறம் மூவ்மெண்ட் டைகர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம யோசனை பண்ணி கொஞ்சம் திங்க் பண்ணி தான் டெவலப்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் டைகர்ஸ் டு சர்வைவ். ஏன்னா மூவ்மெண்ட் ரிஸ்ட்ரிக்ட் ஆயிடுனாக்கா ஆஸ் வி ஹவ் லாஸ்ட் இன் த லாஸ்ட் 200 இயர்ஸ் அதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்.
அப்போ இந்த மரபணு பன்முகத்தன்மை இழந்ததுங்கிறது கிட்டத்தட்ட 93% சொல்றீங்க. இந்த ஃபிகரை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க?
அது முன்னாடி டைகர்ஸ் ஜெனட்டிக் வேரியேஷன் கொஞ்சம் குவான்டிடேட் பண்ணா இப்போ இருந்த வேரியேஷன் லிஸ்ட் பண்ணானாக்கா எவ்வளோ ஓவர்லாப் இருக்கு, எவ்வளோ காமனா இருக்கு, அதை பத்தி கால்குலேஷன் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட் வந்தது.
பெங்களூரின் உயிரியல் விஞ்ஞானத்துக்கான தேசிய கவுன்சிலைச் சேர்ந்த உமா ராமகிருஷ்ணன். செய்தியரங்கம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்வது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக பரபரப்புகள் ஏற்பட்டு பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் சில உறுப்பினர்கள் சட்டவிரோதமான வகையில் பந்தயங்கள் மீது பணம் கட்டினர் என்று வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் அமைத்த இரு உறுப்பினர் குழு தமது அறிக்கையை அளித்துள்ளது என்கின்ற செய்தியை நேயர்கள் நேற்றைய தமிழோசையில் கேட்டீர்கள். ஆனாலும் அந்த அறிக்கை இதுவரை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் பார்வைக்கு வெளியிடப்படாத நிலையில் அதிலுள்ள விவரங்களை கிரிக்கெட் வாரிய உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. ஊடகங்களும் கிரிக்கெட் வாரிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டியே செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதிகளான ஜெயராம சௌதா மற்றும் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் அளித்துள்ள அந்த அறிக்கையில், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிர்வாக தலைவர் என்று அறியப்படும் குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இணை உரிமையாளர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் மீது ஸ்பாட் ஃபிக்ஸிங் தொடர்பில் எவ்விதமான ஆதாரங்களும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இந்த குழுவின் விசாரணையும் அதன் அறிக்கையும் ஒரு கண் துடைப்பு நாடகமே என்றும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. எனினும் காவல்துறையின் விசாரணையில் குருநாத் மெய்யப்பனும் ராஜ் குந்த்ராவும் குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவர் நிரஞ்சன் ஷா கூறுகின்றார். இப்பின்னணியில் கிரிக்கெட் வாரியத்தின் விசாரணை குழு மற்றும் அதன் அறிக்கை குறித்து சென்னையிலிருந்து வெளியாகும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர் அவர்களிடம் கருத்து கேட்டேன். போலீஸ் வந்து தங்ககிட்ட இருக்கிற தகவலை வந்து இந்த ஜட்ஜஸ்ட்டை வந்து பகிர்ந்துக்கலை, ஷேர் பண்ணிக்கலங்கிற பட்சத்தில் இப்போ பொதுமக்கள் மத்தியில் இந்த ரிப்போர்ட் வந்து நியாயமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படும் நினைக்கிறீங்களா?
ஒன்று, பொதுமக்களிடையில் அது மாதிரி நம்பிக்கை வரணும்னா இந்த பிசிசிஐ வந்து இந்த ப்ரோப் எப்படி நடந்தது, எந்த அடிப்படையில் நடந்தது, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த ஜட்ஜஸ்க்கு அவங்க கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரிவிச்சு அப்போ பொதுமக்களுக்கு ஓரளவு நம்பிக்கை வந்தால் வரலாம். பட் பொதுமக்களுக்கு எப்போ முழு நம்பிக்கை வரும்னா இந்த டெல்லி போலீஸ் கேஸும் பாம்பே போலீஸ் கேஸும் கோர்ட்டுக்கு வரப்போதான் அவங்களுக்கு முழு நம்பிக்கை வரும்.
பிசிசிஐ வந்து தனியா ஒரு விசாரணை நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிறாங்க, போலீஸ் தனியா ஒரு விசாரணை நடத்துறாங்க, இது வந்து இந்தியாவில் ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற அந்த கவலை இருக்கு. எந்த நிறுவனத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க இன்டர்னலா உள்ளாக விசாரணை ஒன்று செஞ்சு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தப்பு சரின்னு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ ஒரு வெளி ஏஜென்சி போலீஸோ சிபிஐயோ இல்லை வேற எந்த ஏஜென்சியினுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமா இது அமைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த கவலைகள் இருக்கு பல தரப்புல.
அது நியாயமே கிடையாது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க வந்து மீடியால இருக்கீங்க, நான் மீடியால இருக்கேன், நீங்க பிபிசில இருக்கீங்க, நான் வந்து இந்துல இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து ஒரு டிசைம் பண்ணிட்டு யாராவது நம்ம மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டாங்கன்னா நம்ம வந்து உடனே இல்லை, நாங்க உள்ளேயே நாங்க இப்ப பார்த்து நாங்க வந்து டிஃபமேட்ரியா யார் எழுதுனாங்களோ யாருக்கா பேசினாங்களோ அவங்கள நாங்களே தண்டிக்கிறோம்னு இந்துவோ டிபிசியோ சொல்ல முடியாது. அதனால இது வந்து போலீஸ் தரப்புல என்ன அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்ல என்ன தீர்மானம் ஆகுதோ அதுதான் கடைசி அல்டிமேட் இது.
ஆகஸ்ட் 2 அந்த பிசிசிஐ ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல வந்து ஒரு நேர்மையான நியாயமான ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கா?
முதல்ல எந்த அடிப்படையில் இந்த ப்ரோபு நடத்தினாங்க, அவங்க கிட்ட என்னெல்லாம் ஆதாரம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது, இதெல்லாம் தெரிந்ததுனாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோபு எவ்வளவு இந்த ப்ரோபு எவ்வளவு கிரெடிபிலிட்டி இந்த ப்ரோபுக்கு உண்டுங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து ஏப்ரல் 2 அன்னைக்கு டேபிள் பண்ண பிறகு அவங்க இதெல்லாம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கோ இல்ல மீடியாவுக்கோ இதெல்லாம் அவங்க வந்து கலந்து பேசிட்டாங்கன்னா அப்ப தெரியும்.
பிசிசிஐனுடைய அந்த உள்ளக விசாரணை, அந்த 2 ஜட்ஜஸ் செஞ்ச விசாரணை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு விரைவாக வரணும் அப்படின்னா அந்த கருத்துக்கு ஆதரவு இருக்குமா?
கண்டிப்பா பொதுமக்கள் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. அது எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர்றதோ நல்லது, அது வெளியே வர்றது மட்டும் இல்ல, அது எப்படி அந்த ப்ரோப் நடந்தது, அதுக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் பிசிசிஐ கொடுத்தாங்க, என்னெல்லாம் சான்றுகள் இருந்தது, எல்லாம் இதெல்லாம் தெரிய வைக்கிறது அது நல்லதுதான்.
ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகையின் ஆசிரியர் நிர்மல் சேகர். அடுத்து கார் பந்தய போட்டி பற்றிய செய்தி ஒன்று. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள இந்தியன் கிராண்ட் பிரி கார் பந்தய போட்டிகள் அநேகமாக நடைபெறாது என்று சர்வதேச ஃபார்முலா 1 கார் பந்தய போட்டிகள் சம்மேளனத்தின் தலைவர் பர்னி எக்கல்ஸ்டன் தெரிவித்துள்ளார். இந்த போட்டிகளை 2015 வரை நடத்துவதற்கு இந்திய மோட்டார் கார் பந்தய சங்கத்திற்கு ஒப்பந்த ரீதியில் அனுமதி இருந்தாலும் போட்டிகளை நடத்துவதில் அரசியல் பிரச்சினைகள் உள்ளன என்று பர்னி எக்கல்ஸ்டன் குற்றஞ்சாட்டியுள்ளார். எனினும் இப்போட்டிகள் நடைபெறாமல் போவதற்கு அவர் கூறும் அரசியல் காரணம் என்ன என்பதை அவர் வெளிப்படையாக இதுவரை கூறவில்லை. ஆனால் இந்திய மோட்டார் கார் பந்தய சங்கத்தின் தலைவரும் போட்டி ஏற்பாட்டாளர்களும் தாங்கள் வேறு தேதிகளை பார்ப்பதாக கூறியுள்ளார்கள். இப்போட்டிகளை அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதமும் பின்னர் 2015 ஏப்ரல் மாதமும் நடத்துவது நிர்வாக ரீதியிலும் நிதி ரீதியிலும் இயலாத காரியம் என்று இந்திய சங்கத்தின் தலைவர் விக்கி சந்தோக் தெரிவித்துள்ளார். எனினும் அடுத்த ஆண்டுக்கு பதிலாக 2015 மற்றும் 2016 போட்டியை இந்தியாவில் நடத்தலாம் என்று இந்திய சங்கம் ஒரு யோசனையை வைத்துள்ளது. ஆனால் பர்னி எக்கல்ஸ்டனோ இருக்கும் போட்டி பட்டியலை மாற்றி அமைப்பது முடியாத ஒன்று என்று கூறுகின்றார்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராம கிருஷ்ணன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஈராக்கில் குறைந்தது 51 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கார் குண்டு தாக்குதல்களுக்கு அல் கைதாவே பொறுப்பு என உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஒருபால் உறவுக்காரர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது என்றும் மாறாக அவர்கள் சமூகத்திற்குள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் போப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறியிருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.